பரிசுத்தத்தை பற்றிய போதனைகளை வேதத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ கடந்த செய்தியிலே டெஃபினிட்டிவ் சாங்டிஃபிகேஷன், அதாவது எப்படி நாம் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம், ஆண்டவராலே நாம் விசுவாசத்தை அடைந்த பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாலே கிறிஸ்துவுக்குள்ளாக அவரோடு கூட நாம் பிரிய முடியாதபடி இணைக்கப்பட்டிருக்கிறோம். அது நம்மை பற்றிய வேதம் சொல்லுகின்ற ஆழமான உண்மைகள், நாம் அன்றாடம் நினைத்து பார்க்க வேண்டிய நம்மை பற்றிய உண்மைகள். எப்படி நமக்கு பிரஜா உரிமை கிடைக்கிற பொழுது இந்த நாட்டுக்கு பிரஜையாகி விடுகிறோமோ அதை போல நம்மை பற்றிய உண்மைகள். இந்த உண்மைகளில் பரிசுத்தம், தொடர்கின்ற பரிசுத்தத்தை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்ற பொழுது இன்னும் ஒரு முக்கியமான உண்மையை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் நம்மை பற்றிய ஒரு உண்மை. நாம் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறோம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா அது எப்படிப்பட்ட விடுதலை? பாவியாக பாவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து சாத்தானுடைய பேச்சை மட்டுமே கேட்டு வாழ்ந்து கொண்டிருந்த நாம் கிறிஸ்துவை விசுவாசித்து அவரோடு கூட நிரந்தரமாக இணைக்கப்படுகிற பொழுது நமக்கு என்ன நடந்திருக்கிறது? பாவத்தை குறித்த அளவில் ரோமர் 6வது அதிகாரத்தை எடுத்து பாருங்க. பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 6வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நாம் பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். நல்லா யோசிச்சுங்க, பாவத்துக்கு நாம் மரித்திருக்கிறோம். இது நம்மை பற்றிய ஒரு பெரிய உண்மை, அதாவது விசுவாசியை பற்றிய ஒரு உண்மை. We are dying to sin. ஆங்கிலத்தில் சொல்ல போன மரித்திருக்கிறோம் என்பது ஒரு ஆழமான ஒரு வார்த்தை. மரித்தவன் எழும்புவதில்லை. இயேசு உண்மையிலேயே மரித்தார், தன்னுடைய ஆவியை விட்டார்னு வேதத்தில் வாசிப்போம். அவர் மரித்தது அவசியமாக இருந்தது அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு. ஆகவே அவரை விசுவாசிக்கிற பொழுது நாமும் பாவத்துக்கு அவர் மரித்தது போல மரித்திருக்கிறோம். பாவத்துக்கு மரித்திராதவன் அவரோடு இணைக்கப்பட்டிருக்க முடியாது. ரோமர் 6வது அதிகாரம் இயேசுவோடு நாம் இணைக்கப்பட்டிருப்பதை விளக்குகின்ற ஒரு அதிகாரம். அந்த இணைப்பு எப்படிப்பட்ட இணைப்பு என்பதை விளக்குவதற்கு பவுல் சொல்லுகிறார், இயேசு மரித்தது போல நீ பாவத்துக்கு மரித்திருக்கிறாய். நல்லா உன்னை யோசிச்சுங்க, இதுக்கு பிறகு வரப்போறதெல்லாம் ரொம்ப சிந்தித்து கேட்க வேண்டியது. பாவம் நம்மில் மரிக்கவில்லை, நாம் பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். நல்லா யோசிச்சுங்க. ஆங்கிலத்தில் சொல்ல போனா, sin didn't die in us, we have died to sin. நாம் பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். பவுல் அதை தொடர்ந்து விளக்குகிறார் 7வது வசனத்திலே, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். பாவத்துக்கு மரித்திருக்கிறோம், நாம் விடுதலை அடைந்திருக்கிறோம். அதாவது என்ன விதத்திலே பாவத்துக்கு நீங்கி விடுதலை அடைந்திருக்கிறோம்? பாவம் நம்மேல் அதிகாரம் செலுத்த முடியாதபடி விடுதலை ஆகி இருக்கிறோம். ஜெயிலில் இருக்கிற நேரம் பிரிசன் வார்டு தான் நமக்கு சொல்லபடி நம்ம கேட்டாகணும் இல்லையா? அவன் சாப்பிடுனா சாப்பிட வேண்டியது, உள்ளே போனால் உள்ளே போயிடணும், வேற வழியே இல்லை. அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறோம், அவனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறோம். இப்பொழுது இயேசுவுக்குள் இணைக்கப்பட்டிருக்கிற பொழுது பாவத்தின் ஆளுகையிலிருந்து நாம் விடுதலையாகி இருக்கிறோம். பாவம் நம்மேல் ஆளுமை செலுத்த முடியாது. கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறவர்களில் பாவம் ஆளுமை செலுத்த முடியாது. அவிசுவாசியாக இருக்கிற பொழுது பாவம் நம்மை ஆளுகின்றது. ஆனால் இயேசுவுக்குள் வருகிற பொழுது நாம் பாவத்துக்கு மரித்து விடுகிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாகப்பட்டிருக்கிறான். அதனுடைய ஆளுகை நம்மில் இல்லை. யாராவது கிறிஸ்தவன் புலம்புனானே என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க, அது இப்படியெல்லாம் பண்ண வைக்குதுன்னு சொன்ன நினைச்சீங்க, தவறு. நீ கிறிஸ்தவனா கிறிஸ்தவன் இல்லையா? கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் மாதிரி பேசணும், சிந்திக்கணும். வேதம் சொல்லுகிறது ஒரு மெய் கிறிஸ்தவன் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருப்பதனாலே பாவத்தின் ஆளுகையிலிருந்து அவன் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். 11வது வசனம், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும். கிறிஸ்தவன் உங்களை பத்தி என்ன நினைக்கணும்? வேதம் சொல்லுது நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாய், ஆகவே நீ பாவத்துக்கு மரித்தவனாகவும் நம்முடைய கர்த்தரையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்க. பாவம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. இப்பொழுது நம்மை ஆளுகிறவர் யார்? இயேசு. அதனால் தான் அவரை ஆண்டவர் என்று சொல்லுகிறோம், ஆளுகிறவர். பாவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் ஆளுகைக்குள் இருந்து விடுதலையாகி இயேசுவின் ஆளுகைக்குள்ளாக வந்திருக்கிறோம். இப்ப we have a new master, நம்மை ஆளுகிற ஒரு புதியவர் இருக்கிறார். இப்ப அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறோம். ஆகவே இயேசுவுக்குள்ளாக தேவனுக்கு என்று கர்த்தருக்காக பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியம். இப்ப கிறிஸ்தவங்க உங்களை பத்தி நினைச்சு பார்க்க வேண்டியது, உங்களை எப்படி பார்க்கணுங்கிறத பவுல் சொல்லுகிறார். ரொம்ப கிறிஸ்தவர்கள் அப்படி பார்க்கறது இல்லை. நீங்கள் பாவத்துக்கு மரித்தவர்கள், இயேசுவுக்குள்ளாக பிழைத்திருக்கிறவர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். இப்ப இது உங்களை பத்திய உண்மை. இது அவசியம் தொடர்கின்ற பரிசுத்தத்தை பற்றி பார்ப்பதற்கு. நாம் பாவத்துக்கு மரித்திருக்கிறோம், பாவம் என்மேல் ஆளுகை செலுத்த முடியாது. நான் பிரிசன்ல இருந்து வெளியே வந்துச்சு, எங்கேயாவது பிரிசன் வோர்டு அதில் வார்டனாக இருக்கிறவன் எல்லாம் தெருவில் போகிறவன் எல்லாம் போயிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறானா? பார்த்ததே இல்லை. மிரட்டினா என்ன பண்ணிடுவாங்க? சும்மா போம்பாங்க, கேட்கலன்னா ஒரு போட்டாலும் போட்டுருவாங்க. ஏன்னா அவன் அவனுடைய அதிகாரம்லாம் எது உள்ளுக்கு? பிரிசன் உள்ளுக்கு தான். பிரிசனுக்கு வெளியே அதிகாரம் காட்ட முடியுமா? முடியாது. அவன் பாவத்திலிருந்து விடுதலையானவனுக்கு பாவம் அவன் மேலே ஆதிக்கம் செலுத்த முடியுமா? முடியாது. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? பாவத்துக்கு அது தெரியும், நம்ம பசங்களுக்கு தான் அது தெரியாமல். அது நம்ம ஆள முடியாது, அது நம்ம மேல் ஆதிக்கம் செலுத்த முடியாது. அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இயேசுவினுடைய ஆளுகைக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். நாம் புதிய சிருஷ்டியாக வந்திருக்கிறோம். நமக்கு புது, நம்மை ஆளுகிற புதியவர் இப்பொழுது இருக்கிறார். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு அவசியம். இது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் இண்டிகேட்டிவ்ஸ், நம்மை பற்றிய, நம்ம நிகழ்ந்திருக்கின்ற உண்மைகள். நாம் யார் என்று நமக்கே தெரியாட்டி அப்புறம் என்ன இருக்குது? புரியுங்களா? அதுதான் கிறிஸ்தவர்கள். உண்மையிலேயே இந்த போதனைகள் அவசியம். ரொம்ப தளர்ந்து போயிருக்கிறவங்களுக்கெல்லாம் உயிரூட்டுகிற போதனை. ஒன்றும் புதுசாக நடக்க போறதில்லை, நடந்திருக்கிறத நினைவுபடுத்துகிறது. கிறிஸ்தவன் தன்னை பற்றி பெரிதாக நினைத்து கர்வம் தான் இருக்கக்கூடாது. நான் யார், எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவன். இதெல்லாம் பெந்தகோஸ்து பிரசங்கம் இல்லை, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னா வித்தியாசமாக போயிடும். இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். உலகத்து பொருள்கள் கொண்டு வராத ஆசீர்வாதம். தேவனோடு இணைக்கப்பட்டு தேவனுக்குள்ளாக பிழைத்திருந்து பாவத்தின் ஆளுகைக்குள்ளும் கட்டுப்பாட்டிலிருந்து விடுதலையாகி ஆவிக்குரியவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? உங்களை பத்தி நினைச்சு பாருங்க. சரி, இனி நாம் தொடர்கின்ற பரிசுத்தமாகிய போதனையை பார்க்க ஆரம்பிப்போம். கண்டினியூவிங் சாங்க்டிஃபிகேஷன். பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். பவுல் ஒவ்வொரு சபைக்கும் எழுதி, நான் நீங்கள் பரிசுத்தவான்கள். ஐ எம் ரைட்டிங் டு தி செயின்ட்ஸ். எல்லா விசுவாசிகளும் ஆண்டவருக்கு முன் பரிசுத்தவான்கள். அப்ப இப்ப தொடர்கின்ற பரிசுத்தம், பரிசுத்தமாக ஆக்கப்பட்டவர்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் ஒன்று பேதுரு 1:14. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், என்னை போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இது ஒரு வாழ்நாள் பூராக தொடர்கின்ற ஒரு கடமை, ஒரு பொறுப்பு. அதனாலதான் இதை தொடர்கின்ற பரிசுத்தம்னு சொன்னேன். பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் இயேசுவுக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறவன் தொடர்கின்ற பரிசுத்தத்தை தன் வாழ்க்கையிலே கொண்டிருக்க வேண்டிய ஒரு கடமைப்பாட்டோடு இருக்கிறான். இப்ப இந்த போதனையை புரிந்து கொள்வதற்கு எவ்வளவோ விஷயங்களை நம்ம பார்க்கணும். நமக்கு இருக்கிற நேரத்தை பயன்படுத்தி அவற்றை பார்ப்போம். இப்ப நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். எனக்கு தெரியும், நம்ம இனத்திலேயே சிந்தனை பூர்வமான பிரசங்கங்கள் கொடுக்கப்படுவதில்லை. எல்லாம் உணர்ச்சி தான் கோல் இல்லையா? ஆனா இப்ப நீங்க அதெல்லாம் மறந்துட்டு என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் பரவாயில்ல, தூங்காம இருந்தா மட்டும் போதும். இங்க ஃபீலிங் தேவையில்லை, சிந்தனை 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 சிந்திக்கணும். வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஃபீல் பண்றதுக்கு இல்ல, சிந்திப்பதற்கு. அதனால தான் எழுத்துல கொடுத்துருக்கிறார். ஃபெயிலிங்க்கு தான் தேவைன்னா அது ஒரு வயலின்ல கொடுத்துருப்பார் இல்லையா? காதுக்கு இசையா கொடுத்துருக்கலாம். நல்லா ஃபீல் பண்றேன்னா அது வேற விதமா வந்திருக்கும். ஆனா இது நம்ம சிந்திக்கும்படியாக எழுத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. கண்ணால் பார்த்து வாசித்து உள்ளுக்குள் கிரகித்து மூளையில் சிந்தனையில் சிந்திக்கணும். அதுக்குதான் வேதம் எழுத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. வார்த்தைகள் கோர்க்கப்பட்டு தெளிவாக இலக்கணபூர்வமாக மொழிக்குரிய அத்தனை இலக்கணங்களையும் கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் நாம் சிந்திக்க வேண்டும். இப்ப 1வது கேள்வி, இந்த தொடர்கின்ற பரிசுத்தத்தை பற்றி பேதுரு சொல்லுகிறார், அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். எபிரேயருக்கு எழுதியவர் சொல்லுகிறார், பரிசுத்தமாக இல்லாதவன் தேவனை கண்டடைய மாட்டான். இப்ப அந்த 3 பார்க்கிற பொழுது நீங்கள் நீங்கள் என்று சொல்லி நம்மை பார்த்து நாம பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இதுல நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கு என்பதை புரிந்து கொள்ளணும். நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப அந்த உண்மையின் அடிப்படையில் நிறைய காரியங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. 1வது இந்த சாங்டிபிகேஷன், ஹோலினஸ் என்று சொல்லுகின்ற பரிசுத்தம் ஆகிய காரியத்திலே, தொடர்கின்ற பரிசுத்தம் ஆகிய காரியத்திலே, அது 1வது நாம பார்க்க வேண்டிய ஒரு உண்மை, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் ஆவியானவர் என்பது. நம்மை பரிசுத்தம் ஆக்குகிறவர், அதாவது நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிற பொழுது பரிசுத்தம் அடைகிறோம். அதற்கு காரணகர்த்தாவும் பரிசுத்த ஆவியானவர். ஏன் நிக்கதேமுவை பார்த்து ஆண்டவர் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். என்னது இந்த மறுபடியும் பிறப்பது? போன் அகெய்ன். பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜீவனுக்குரிய வாழ்க்கையை நமக்குள்ளாக விதைப்பதுதான் அந்த மறுபிறப்பு. நம்முடைய இருதயம் அவருக்கு ஏற்ற விதத்திலே மாற்றப்படுவது. எரேமியா 31:31 34 வரையும் வாசிக்கலாம். அதே எசேக்கியலையும் வாசிக்கலாம். அங்கே என்ன சொல்லப்படுகிறது? கல்லான உன்னுடைய இருதயத்தை எடுத்து அதை சதையான இருதயமாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பழைய ஏற்பாட்டில். அது மட்டுமில்லை, என்னுடைய நியாயப்பிரமாணங்களை உன்னுடைய இருதயத்தில் எழுதுவேன், நான் கையாலே எழுதி கற்பலகைகளை கொடுத்தேன், ஆனால் புதிய உடன்படிக்கையின் காலத்திலே நான் புதுமையான ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், அவற்றை கற்பலகைகளில் எழுதி கொடுத்தது போல அல்லாமல் உன்னுடைய இருதயத்திலேயே எழுதுவேன் என்றும் அகற்ற முடியாதபடி. பார்த்தீங்களா, அது என்ன காரணம், அது என்ன அர்த்தம், அர்த்தம்னால் அந்த ஆண்டவருக்கு ஏற்ற விதத்திலே, அவரோடு உறவாடக்கூடிய விதத்திலே, அவருடைய கட்டளைகளை எல்லாம் நினைவுபடுத்தி கொள்ள ஆவலோடு அவற்றை செய்கின்ற இருதயத்தை கொண்டிருக்கிறவனாக நம்முடைய இருதயம் அடியோடு மாற்றப்பட போகிறது, அவருக்கு ஒத்த விதத்திலே மாற்றப்பட போகிறது. அதுதான் புதிய உடன்படிக்கையில் நடந்திருக்கிற காரியம். பழைய ஏற்பாட்டில் அது இஸ்ரவேலில் நடக்கலை, அங்கேயும் இங்கேயும் விசுவாசிகளில் நடந்தது, ஆனால் முழு தேசத்துலேயும் நடக்கலை. ஆனால் அதை போல இல்லாமல் புதிய உடன்படிக்கை காலம் வருகிறது. எபிரேயர் புத்தகம் அதை பற்றி தான் சொல்லுது, த பெட்டர் கவனன்ட், புதிய உடன்படிக்கை. எந்த விதத்தில் பெட்டர் கவனன்ட், அவருடைய மக்கள் எல்லோருடைய இருதயங்களும் அவருக்கு ஏற்ற விதத்தில் அடியோடு உருமாற்றம் அடைய போகிறது. ஆவியானவர் ரட்சிப்பை கொடுக்கிறார், அதாவது நம்முடைய இருதயத்தை மாற்றி நமக்கு ஜீவனை விதைக்கிறார். அதே ஆவியானவர் தான், அப்படி பரிசுத்தப்படுத்திய அந்த ஆவியானவர் இந்த தொடருகின்ற பரிசுத்தத்தையும் அவர் நம்மில் நிகழ்த்துகிறார். அது முதலாவது உண்மை. இது ரொம்ப அவசியமான உண்மை. கேட்டகிசம் வினாவிட புஸ்தகம் அதில் ஒரு கேள்வி இருக்கு, எது சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்குதல் எது? ஆங்கிலத்தில் சொல்லுகிறது, சாங்டிஃபிகேஷன் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் கிரேஸ் by the work of the Holy Spirit. Sanctification, அதாவது பரிசுத்தமாக்குது என்பது கிருபையின் ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. கிருபையினாலே நாம் என்ன செய்ய என்னவாக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையினாலே சுவாசத்தின் ஊடாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். By grace through faith we are saved என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கிருபையின் மூலமாக விசுவாசத்தின் ஊடாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதான் ரோமர் சொல்லி கொடுக்குது. ரட்சிக்கப்பட்டதும் கிருபையின் மூலமாக, பரிசுத்த தொடர்கின்ற பரிசுத்தம் நம்ம நிகழுவதும் அது கிருபையின் செயல், மனிதனுடைய உலகத்தின் செயல் அல்ல, அது கிருபையினாலே நிகழ்கின்ற ஒரு காரியம். It's an act of grace, கிருபையின் நடவடிக்கை. அந்த கிருபையின் நடவடிக்கையை நம்ம நிகழ்த்துகிறவர் யார், பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்ம என்ன செய்கிறார், this an act of grace by the Holy Spirit whereby he renews us, அவர் நம்மை தொடர்ந்து புதுப்பிக்கிறார். இப்ப இதே இதை வேதத்தில் நம்ம பார்க்கலாம், பிலிப்பியர் நீங்க பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்க. பவுல் அப்போஸ்தலன் இங்கே இரண்டாவது அதிகாரத்தில் 12 வசனத்தில் என்ன சொல்லுகிறான், ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, யார் இந்த பிரியமானவர்கள், விசுவாசிகள், அந்த சபையார், எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே. அப்போஸ்தலன் பவுலுக்கு பிரியமானவர்களா எப்பொழுதும் என்ன செய்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள். விசுவாசிக்கு ஒரு இலக்கணம் என்ன தெரியுமா, கீழ்ப்படுகிறது. ஆனால் நம்ம நாட்டில் அது இல்லை, சர்ச் பூரா அன்றைக்கி கீழ்ப்படியாதவங்க எல்லாம் தான் இருக்கிறது. எது இருக்கோ இல்லையோ இது மட்டும் நிச்சயமாக இருக்காது. இருக்கா இல்லை, அது ஒரு விசுவாசிக்கு ஒரு இலக்கணம், நான் பிறகு வரப்போகிறேன் அதுக்கு. அதனால் இப்போ கொஞ்சம் அடக்கியே வாசிப்போம். கீழ்ப்படுகிறது போல நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கிற பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற பொழுதும் இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசைப்படுங்கள். அடுத்து என்ன சொல்லுகிறார், ஏனெனில் தேவனே நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். பன்னிரண்டாவது வசனத்துல பவுல் அப்போஸ்தலன், நீங்கள் நடுக்கத்தோடும் பயத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசைப்படுங்கள்னு சொல்லுகிறார். அப்ப பன்னிரண்டாவது வசனத்தின் இறுதி பகுதியை செய்ய வேண்டியது அந்த பிலிப்பியர்கள், அந்த சபையை சேர்ந்தவர்கள், அதாவது நாம் விசுவாசிகள். ஆனால் அப்படி நீங்கள் செய்ய வேண்டியது என்று சொன்ன பொழுதும் அது உங்களுடைய சொந்த நடவடிக்கை மட்டும் அல்ல, அப்படியான அந்த நடவடிக்கையில் நீங்கள் ஈடுபடுவதற்கு யார் காரணகர்த்தாவாக இருக்கிறார், உங்களுக்கு துணை செய்கிறார் என்பதை அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார். ஏன், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையிலும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அதனால தான் சொன்னேன், பரிசுத்தமாகுதல் என்பது அந்த தொடர்கின்ற பரிசுத்தமாகுதல், அது கிருபையின் நடவடிக்கையாக இருக்கிறது. எப்படி? பரிசுத்த ஆவி நம்மில் புதுப்பிக்கின்ற, அவர் செய்கின்ற கிருபையின் நடவடிக்கையாக இருக்கின்றது. ஆக முதலாவது நாம் பார்க்க வேண்டியது தொடர்கின்ற பரிசுத்தத்தை பற்றி என்ன நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், இது ஆவியினுடைய செயல் என்பதுதான் முதலாவது. ஆவியானவருடைய கிருபையின் செயல், தொடர்கின்ற பரிசுத்தம், நாம் விசுவாசத்தை அடைந்தது போல ஆவியானவருடைய தொடர்கின்ற ஒரு நடவடிக்கை நம்மில், அவர் நம்மை புதுப்பித்து கொண்டிருக்கிறார். அது விசுவாசியில் மட்டும்தான் நடக்க முடியும், ஏன்னா அவிசுவாசியில் தான் ஆவி இல்லையே. ஆவியை கொண்டிராதவன் அவருடையவன் அல்லன்னு வேதம் சொல்லுகிறதா இல்லையா? பரிசுத்தாவியை கொண்டிருப்பவன் தான் விசுவாசி. அப்ப பரிசுத்தாவியை அவன் கொண்டிருக்கிற பொழுது எதற்காக கொண்டிருக்கிறான்? இயேசுவுக்கு ஏற்ற விதமாக அவனை தொடர்ந்து புதுப்பிப்பதற்காக ஆவியானவரை நாம் அடைந்திருக்கிறோம். We are being conformed into the image increasingly. இந்த உலகத்தில் நம்ம என்னவாக இருக்கிறோம், அந்த இயேசுவுடைய சாயலுக்கு ஒத்த விதமாக நாம் தொடர்ந்து ஆவியானவராலே மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது சாகிற வரையும் நடக்க போகுது, அது இரண்டாவது வருகையின் பொழுதுதான் பூரணப்படுத்தப்பட போகிறது. நாம் இன்னும் பூரணத்துவத்தை அடையவில்லை. ஆகவே இயேசுவுடைய சாயலுக்கு ஏற்ற விதமாக ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறோம். அந்த அதற்கு காரணகர்த்தா, அதை நம்ம செய்து கொண்டிருப்பவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அதை நம்ம மறக்க கூடாது. சில நேரம் நமக்கு கொழுப்பு வந்துடக்கூடாது, அதாவது நம்ம தான் இன்னைக்கு நான் ரொம்ப பரிசுத்தமா இன்னைக்கு இருந்திருக்கிறேன் போச்சு, எப்ப நீ நிக்கிறேன்னு நினைக்கிறியோ அப்பொழுதே நீ விழுந்து விட்டாய்ங்கிறது வேதம். ஆணவம் வரக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தத்தில் உயர்ந்த பொழுதும், எந்த அளவுக்கு தேவனுடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றிய பொழுதும், எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில வெற்றிகளை நம்ம விசுவாச வாழ்க்கையில் அடைந்த பொழுதும், தாழ்மை தான் அதிகரித்து அதிகரித்து போகணுமே தவிர அகங்காரம் வந்துவிடக்கூடாது. அகங்காரம் வந்து விட்டாலே நம்ம பாவம் செஞ்சிட்டோம்னு அர்த்தம். ஆணவம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டார். எல்லாம் சகலதும் உங்களுக்கே, அங்கதான் போய் முடியும். எல்லா மகிமையும் உங்களுக்கு, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே அவருடைய மகிமைக்காகத்தான். த க்ளோரி ஆஃப் காட் அப்படின்னு தான் பார்க்கணும், அவருடைய மகிமைக்காக, நமக்கு அல்ல. ஆக இது முதலாவது, ஆவியானவர் இந்த தொடர்கின்ற பரிசுத்தத்தையும் அவர் நம்மில் நிகழ்த்துகிறார். அதை நம்ம மறந்து விடவே கூடாது. நாம் என்ற கர்வம் ஒரு எண்ணம் வந்துவிடக்கூடாது. ஆவியானவர் தொடர்ந்து நம்மில் ஜீவிக்கிற அந்த தேவன், ஆண்டவருடைய திருத்துவ தேவன், மூன்றாவது ஆள் தத்துவமாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மில் நிகழ்த்துகின்ற காரியம் இந்த தொடர்கின்ற பரிசுத்தம். ஆனால் அது ஒரு புறத்தின் ஒரு ஒரு காயினை எடுத்து பார்த்தா, நம்ம காசு எடுத்து பார்த்தா ஒரு பக்கம் இருக்கு, ரெண்டு பக்கம் இருக்குமா இல்லையா? ஒரு பக்கம் மட்டும் இருந்தால் அது செல்லா காசு, அப்போ ரெண்டு பக்கமும் தெளிவாக இருக்கணும், கடைக்காரன் வாங்க மாட்டான். அப்ப இப்ப அதுல ஒரு பக்கம் தான் ஆவியானவர்,
அதை மறந்துடக்கூடாது. இன்னொரு பக்கம் இருக்கு, அந்த இன்னொரு பக்கத்தை தான் பவுல் சொல்லுகிறார். அவர் தேவனை கேட்ட விதத்தில் இதை செய்கிற பொழுது நீங்க என்ன செய்யணும்? பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய ரட்சிப்புக்குரிய காரியங்களை பிரயாசையோடு செய்யுங்கள் சொல்லியிருக்கா இல்லையா? ரைட். நம்ம நினைச்சிடக்கூடாது அவர் எல்லாம் செய்வார், என் வேலை சிவனேன்னு சும்மா இருக்கிறது தான். நமக்கு வேலை இருக்கு, நீ அடுத்து பார்க்கணும். ஆனால் இது அவர் செய்கின்ற காரியம் என்பதையும் நம்ம மறந்து விடக்கூடாது. ஏன்னா அவர் இல்லாமல் நம்ம ஒன்றையும் செய்துவிட முடியாது. இயேசுவினுடைய துணை, ஆவியானவருடைய செயல் இல்லாமல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒன்றையும் நாம் செய்துவிட முடியாது. நம்முடைய செய்கைகள் எல்லாவற்றிற்கும் பக்க பலமாக உறுதுணையாக இருந்து நடத்தி கொண்டு வருகிறவர் ஆவியானவர். அதனாலதான் விசுவாச அறிக்கை சரியா, இந்த வினாவிட புத்தகம் சரியா ஆரம்பம், Sanctification is an act of grace by the Holy Spirit. ஆங்கிலத்தில் தொடர்ந்து வாச்ச, whereby he enables us. அது அவருடைய கிருபையின் நடவடிக்கை. அதன் மூலமாக அவர் என்ன செய்கிறார்? நம்மை செய்ய வைக்கிறார், நாம் செய்யும்படியாக நமக்கு உதவுகிறார், நம்முடைய வேலையை நம்ம செய்யும்படியாக நமக்கு உதவுகிறார்னு அங்க சொல்லுங்க. சரி, இப்ப தொடர்கின்ற பரிசுத்தத்தில் முதலாவது நாம் பார்த்தோம், அது பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையின் நடவடிக்கையாக இருக்கிறது. அடுத்த கட்டமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்ப்போம். அடுத்த கட்டமாக நாம், ரொம்ப முக்கியமான விஷயம், நேற்று இதை பத்தி கேள்வி கேட்டவர் இன்னைக்கு இல்லை, அதனால அவருக்கு பதில் கொடுக்க முடியாது. இருந்தாலும் நாம படிக்க வேண்டியது அவருக்காக சொல்ல, இதுல இன்னைக்கு பாடத்துல வரும்னு நேத்தே சொன்னேன். இப்ப இந்த தொடர்கின்ற பரிசுத்தத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான உண்மை பாவத்தை குறித்தது. அதாவது பாவம் விசுவாசியில் எந்த நிலையில் இருக்கிறது, பாவம் விசுவாசியில் எந்த நிலையில் இருக்கிறது. ரோமர் 7வது அதிகாரத்திலிருந்து கேள்வி கேட்டார் இல்லையா, அங்கதான் அப்ப போறோம். பாவம் விசுவாசியில் எந்த நிலையில் இருக்கிறது? ஆங்கிலத்தில் பல வார்த்தைகள் இதை குறித்து பயன்படுத்தப்பட்டிருக்க, இன்டுவலிங் சின், அதெல்லாம் தமிழ் சொல்லுகிறேன், ரெம்னன்ட் ஆஃப் சின், ரிமைனிங் சின் அப்படின்னு வார்த்தைகள். இன்டுவலிங் சின் சொன்னா உள்ளிருக்கும் பாவம். அதாவது பவுல் சொல்லுகிறான் ரோமர் 7வது அதிகாரத்தில், பாவம் எனக்குள்ளாக இருப்பதை நான் காண்கிறேன். இதையே தான் இன்டுவெலிங் சின்ங்கிறத, உள்ளிருக்கும் பாவத்தை இன்னொரு விதமாக இறையியல் வல்லுநர்கள் எழுதுகிற பொழுது சொல்வார்கள், ரிமைனிங் சின். அதாவது என்னது? நமக்குள் இருக்கும் பாவங்கிறது தான் அது. இன்டுவெலிங், ரிமைனிங் எல்லாம் ஒன்று தான். இன்னொரு விதத்திலையும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், the remnant of sin. பழைய ஏற்பாட்டில் விசுவாசிகள் ஒரு remnant, அதாவது கொஞ்சம் இருந்தாங்க, நிறைய இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஆகவே பாவம் நமக்கு தொடர்ந்து இருக்கிறது, கொஞ்சமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறான். கொஞ்சம் உடனே remnant நம்ம நினைச்சிடக்கூடாது, எத்தனை வீதம்லாம் கணக்கு போடக்கூடாது, அது இன்னும் இருக்குது. ஆனால் எந்த அளவில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்காம இருக்க முடியாது. இப்போ இந்த ரோமர் 7வது அதிகாரம் ஒரு முக்கியமான அதிகாரம். இந்த ரோமர் 7வது அதிகாரத்தை பற்றி இறையியல் வல்லுநர்கள் எல்லாம் ரொம்ப குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். ஏன்னா இது வந்து பவுல் எழுதுகிறத நம்ம வாசிக்கிற பொழுது சில நேரம் கேள்வி வரும், பவுல் தன்னை பற்றி எழுதுனா மற்றவங்களை பற்றி முதல் நாங்கிற பிறகு நாங்கள் இருந்தார், அப்போ யாரை பற்றி பவுல் எழுதுகிறார் என்பது ரொம்ப பேருக்கு பிரச்சனையாக இருந்திருக்கு. இப்போ இதை பார்க்கிற பொழுது
முதல் பகுதி இந்த ஏழாவது அதிகாரத்தில் ஆண்டவரை அறியாதவனை பற்றி சொல்லுகிறது. ஆண்டவரை அறியாதவனை பற்றி, அதாவது பவுல் அப்போஸ்தலன் தான் ஆண்டவரை அறியாதவனாக இருந்த காலத்திலே தன்னுடைய அனுபவத்தை விவரிக்கிறான். இப்ப 8வது வசனத்தில் பார்த்தா, பாவமானது கற்பனையினாலே, 7 வாசிப்போம். ஆகையால் என்ன சொல்வோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே? பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தில் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னிலே நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்கும். ஆகவே 11 சொல்லுகிறான், பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. இப்ப பவுல் திரும்பி பார்க்கிறார். தன்னுடைய விசுவாசத்துக்கு அடைந்த பிறகு திரும்பி பார்க்கிற பொழுது அவனுக்கு அறிவு வருகிறது. நியாயப்பிரமாணத்தின் மூலமாகத்தான் நான் பாவத்தை பற்றியே அறிந்து கொள்ளுகிறேன். இந்த நியாயப்பிரமாணம் என்னுடைய இருதயத்தை குற்றப்படுத்தி நான் பாவம் செய்திருக்கிறவனாக காட்டியது. பாவமானது கற்பனையினாலே, என்ன கற்பனை? 10 கட்டளைகளினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்கும். ஏன்? பாவத்தை உணர்த்தி விளக்கம் கொடுப்பதே நியாயப்பிரமாணம் தான். அப்ப நியாயப்பிரமாணம் இல்லாதவனாக இருந்த பொழுது நான் ஜீவன் உள்ளவனாயிருந்தேன். கற்பனை வந்த பொழுது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். பாவமானது கற்பனையினால் சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆனா 14 வசனத்துக்கு பிறகு பார்க்கிற பொழுது பவுல் இப்பொழுது விசுவாசியாக இருக்கின்ற நிலையிலிருந்து எழுதுகிறான். விசுவாசத்தை அடைந்தவனாக இருந்து தனக்குள் நடப்பதை விளக்குகிறான். இப்போ சில இறையியல் வல்லுநர்கள் ரொம்ப நல்லவங்க கூட இந்த பகுதி கிறிஸ்தவ அனுபவத்தை சொல்லுவதாக பார்ப்பது இல்லை. ஆனால் எவ்வளவோ இன்னும் நல்ல இறையியல் வல்லுநர்கள் இதை கிறிஸ்தவனை குறிப்பதாகத்தான் பார்த்துருக்கிறாங்க. ஹெல்டேன் ஒருத்தர் ரோமருக்கு எழுதிய வியாக்கியானத்தில் இதை கிறிஸ்தவ அனுபவமாக பார்த்துருக்கிறார். ஜான் மரையை பற்றி சொன்னேன், அவர் எழுதிய ரோமருக்கு எழுதிய அவருடைய வியாக்கியான உரையிலும் கிறிஸ்தவனுடைய அனுபவமாகத்தான் பார்த்துருக்கிறார். சமீப காலத்தில் இருந்த மாடர்ன் டேஸில் இருந்த ஒரு சின்ன வியாக்கியான உரை எழுதின ஸ்டுவர்ட் ஆலியட் அதை கிறிஸ்தவனுடைய அனுபவமாகத்தான் பார்த்திருக்கிறார். உண்மையிலேயே பெரும்பாலானவர்கள் கிறிஸ்தவ அனுபவமாகத்தான், ஜான் ஓவன் கூட பியூரிட்டன் காலத்தில் கிறிஸ்தவ அனுபவமாகத்தான், ஆனால் இருந்த பொழுதும் சிலர் கிறிஸ்தவ அனுபவமாக பார்க்கவில்லை. ஆனால் இது உண்மையிலேயே கிறிஸ்தவனுடைய அனுபவத்தை பவுல் கிறிஸ்தவன் ஆன பிறகு அவனில் நிகழ்ந்ததை விவரிக்கிறான். அதை வாசிப்போம். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. பாருங்க, ஒரு அவிசுவாசி இதை எப்பவாவது சொல்லுவானா? 10 கட்டளைகள் ஆவிக்குரியதாக இருக்கிறதுன்னு என்னைக்காவது அவிசுவாசி சொல்லி ஏத்துக்கிட்டு இருக்கிறானா? அது என்னன்னு கூட அவனுக்கு தெரியாது. அவ ஆவியை அடைந்திருக்கிறவனால மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும். 10 கட்டளைகள் ஆவிக்குரியதாக இருக்கிறது அப்படின்னா என்னது? இது ஆண்டவருடைய கட்டளைகள், இது அவசியமான கட்டளைகள்னு சொல்லுகிறவன் விசுவாசி. அப்ப என்ன சொல்லுகிறான் இவன்? நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவராக இருக்கிறேன். அப்ப என்ன சொல்லுற? 10 கட்டளைகள் நல்லா தான் இருக்கு, அது ஆவிக்குரியதா தான் இருக்கு. ஆனா நான் பாவத்தோடு பாவம் உள்ளவனாக இருக்கிறேன். எப்படி? அவர் பவுல் சொல்லுகிறார், நான் செய்கிறது எனக்கு சம்மதம் இல்லை. பவுல் சொல்லுகிறார், என் வாழ்க்கையில் சில காரியத்தை செய்கிறேன், ஆனால் எனக்கு அது செய்கிறது பிடிக்கல. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு அபிசுவாசிகிட்ட போயிட்டு ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்கிறான்னு பார்ப்போம். அப்போ ஒரு அவிசுவாசிட்ட போய், இது ரொம்ப தப்புப்பா, இது செய்யக்கூடாது, வேதம் சொல்லுது இது தப்பு, என்ன சொல்லுவான்? நம்மளை பார்த்து இவன் எந்த உலகத்திலிருந்து வந்தவன்னு பார்ப்பான். பார்ப்பானா இல்லையா? சந்திரன்லேருந்து வந்தியா, மாஸ்லேருந்து வந்தியா? எனக்கு பிடிச்சிருக்கு செய்கிறேன், அவங்களுக்கே பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, உனக்கு இதில் என்ன வந்ததுன்னு கேட்பானா இல்லையா? அவ்வளோ என்ன கேட்பானா இல்லையா? எல்லாம் ரெண்டுமே பிரச்சனை பண்ணுறவங்களாக இருந்தால் என்ன சொல்லுவான்? உண்மை தான்ப்பா, தெரியாமல் பண்ணிட்டேன், நீ என்ன பண்ணுறது, வாழ்ந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். வேற ஒன்று ரெண்டில் ஒன்று தானே சொல்லுவான், வேற ஒன்றும் சொல்லமாட்டான். ஆனால் இவன் சொல்கிறது என்னது? நான் விரும்புக்கு இது செய்கிறது எனக்கு சம்மதம் இல்லை. அப்ப நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறேன். அப்ப இவன் இருதயத்துல என்னது? இவன் இருதயம் சில காரியங்களை விரும்புகிறது, ஆனா அந்த விரும்புகிற காரியங்களை செய்யாமல் அந்த இருதயம் எதை வெறுக்கிறது? அப்ப இருதயத்துக்கு சில காரியங்கள்ல விருப்பம் இருக்கு, சில காரியங்களை அது வெறுக்குது. ஆனா வெறுக்கிறத செய்கிறான், விரும்புகிறதை செய்யாமல் இருக்கிறான். அது அவனுக்கே அந்த உணர்வு இருக்கிறது. இது அவிசுவாசிக்கு இருக்காது, அவிசுவாசிக்கு இருக்காது. ஏன்னா நல்லது திங்கு கெட்டதுன்னு பத்து கட்டளைகள் சொல்லுகிற விதமாக பிரித்து பார்க்குற ஒரு இருதயம் அவிசுவாசிக்கு இருக்காது. அது கிறிஸ்தவனுக்கு தான் இருக்கும். ஒரு கிறிஸ்தவனாக வந்த பிறகு தான் ஒருவனால் எது சரியானது சரியில்லைன்னு பிரித்து பார்க்க முடியும். தொடர்ந்து பார்ப்போம். 17வது வசனத்தில் 16வது வசனத்தில் சொல்லுகிறான், இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாக இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. அதாவது விரும்புகிறது செய்யாமல் இருதயம் வெறுக்கிறது செய்கிறேன், அப்படி செய்துகிற பொழுதும் கூட நியாயப்பிரமாணத்தை நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன், அது நல்லது தான். சரிங்களா? ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கின்ற பாவமே அப்படி செய்கிறது. பவுல் சொல்லுகிறான் இல்லையா, ஒரு கிறிஸ்தவன் சொல்லுகிறான், இப்பதான் எனக்கு தெரியுது, நான் விரும்புகிறது செய்யாம வெறுக்கிறத நான் ஏன் செய்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னா, எனக்குள் இருக்கிற, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவம் அப்படி செய்கிறது. அப்ப அதுல இருந்து என்ன தெரிகிறது? கிறிஸ்தவ அனுபவத்தை அடைந்திருக்கிற பவுல் விசுவாசியாகிய நிலையிலிருந்து தனக்குள் பாவம் இருப்பதை உணர்கிறான். நான் சொல்ற புரியுறதா உங்களுக்கு? தொடர்ந்து பார்ப்போம். இப்ப அதை விளக்கப்படுத்த போகிறார். அது எப்படி எனில், அதாவது இன்னும் கொஞ்சம் கூட விளக்கமா சொல்லுற, அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என்னுடைய மாம்சத்தில், மாம்சம்னு சொன்னா என்னது? சாப்பிடுற கறி நினைச்சிடாங்க, என்னுடைய சரீரத்தில், இதெல்லாம் பழைய தமிழ், என்னுடைய சரீரத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை வாசமான சுவாசம்னா ஸ்மெல்னு அர்த்தம். இப்போ அப்படியே நினச்சிடக்கூடாது. அதாவது என்னுடைய சரீரத்தில் நன்மை குடிகொண்டிருக்கவில்லை என்பது நான் அறிந்திருக்கிறேன். அதான் தமிழ். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. ஏன் இருதயம் ஆசைப்படுது? எதுக்கு? நன்மையை செய்யணுங்கிறது. இங்கே அவர் நன்மைங்கிறது எதை சொல்லுகிறார்? பத்து கட்டளையின்படி. நீங்கள் ஏதோ வேறு நன்மைன்னு நினச்சிடாங்க. பத்து கட்டளைகளின்படி செய்வதை என்னுடைய இருதயம் விரும்புகிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. விரும்பினாலும் கூட அதை செய்யாத ஒரு நிலையும் என்னில் இருப்பதாக நான் பார்க்கிறேன். அப்போ என்ன சொல்கிறான்? நியாயப்பிரமாணம் நல்லது, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது, கிறிஸ்தவனால் மட்டும்தான் சொல்ல முடியும். அப்போ என் இருதயம் அதைத்தான் விரும்புகிறது, அதைத்தான் நன்மையானதாக பார்க்கறது, அதைத்தான் செய்யணும்னு தூண்டுகிறது. இருந்த பொழுதும் கூட சில வேலைகளில் அதுக்கு எதிரானதை செய்து விடுகிறேன், அது எனக்கு பிடிக்கல. அப்போ ஏன் இப்படி செய்கிறேன்னு சொன்னால், என்னுடைய சரீரத்தில் நன்மை இல்லை என்பதை பார்க்கிறேன். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தால், பாவம் என்னில் இருக்கிறது. அது ஒரு கிறிஸ்தவனால் தான் சொல்ல முடியும். அவிசுவாசிக்கு பாவ உணர்வே இருக்காது. அவிசுவாசி பாவத்தை உணராதவன், உணர முடியாத நிலையில். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவன் உணர்வற்றவனாக இருக்கிறான். அவிசுவாசி உணர்வற்றவனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து பவுல் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான், 19வது, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். இது ஒரு சிம்பிள், இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உதாரணம் ஒன்று ஒன்று கொடுப்போம். தாவீது விசுவாசியா இல்லையா? அவன் விசுவாசி. ஆண்டவரே சொல்லுகிறார், என்னுடைய இருதயத்துக்கு பிடித்தமானவன். ரொம்ப பேரை பற்றி அவர் அப்படி சொல்லலை, தாவீது இஸ் அ மேன் ஆஃப் மை ஹார்ட். அப்போ அவனை ராஜாவாக்கினான். தாவீதுடைய ஆரம்ப வாழ்க்கையெல்லாம் பாருங்க, ரொம்ப அருமையானது. ஆனால் அந்த தாவீதும் கூட ஆண்டவரை விரும்பி நேசித்து அவருக்காக வாழ்ந்தவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தப்பை செய்து விட்டான். அவனுடைய இருதயம் விரும்பாத காரியத்தை அவன் செய்திருக்கிறான். அந்த தாவீதினுடைய சரீரத்தில் அந்த தப்பை செய்ய வைக்கிற பாவம் இருந்திருக்கிறதா இல்லையா? அதை அவன் ஒத்துக்கிறானா இல்லையா? 51வது சங்கீதத்தில் அவன் வேற யார் மேலேயும் தப்பு போடலையே. அதான் உண்மையான விசுவாசியை பார்க்கிறோம், நான் பாவம் செய்து விட்டேன் இல்லையா, இதெல்லாம் நான் செஞ்ச தப்பே இல்லைங்க. அந்த பெத்சேபா மட்டும் கொஞ்சம் கருப்பா கண்ணங்கரேர்னு அசிங்கமா இருந்திருந்தா இந்த தப்பே நடந்திருக்காது. அவளை யார் அவளை அழகா இருக்க சொன்னது? அப்படியே தான் பேசினானா? இன்னைக்கு அப்படித்தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்ல, அவன் என்ன சொல்லுகிறான், நான் பாவம் செய்து விட்டேன், என்னுடைய பாவம் என் முன்னால் நிற்கிறது. பார்த்தீங்களா சங்கீதத்தை, ஆண்டவரே ஆவியானவரை என்னிடத்திலிருந்து எடுத்து விடாதீர்கள். அப்படின்னா என்னது, ஆவியானவர் இல்லையோன்னு நினைக்கிற அளவுக்கு என் இருதயத்தில் நான் பாவம் செய்து விட்டேன்னு தான் சொல்லுகிறான். ஆகவே பவுல் சொல்லுகிறது உண்மை, என் விசுவாசியிலே பாவம் இருக்கிறது. ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், பாவத்துக்கு நாம் மரித்திருக்கிறோம், ஆனால் பாவம் நம்மில் மறிக்கவில்லை. அதுக்கு விளக்கம் இதுதான், அந்த பாவம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் ஒன்று அவசியம், எது, நன்மை செய்கிறதை விரும்புகின்ற, நேசிக்கின்ற, அதை செய்யக்கூடிய இருதயம் இருந்த பொழுதும் அதை செய்யாமல் இருக்கும்படி தூண்டுகிற ஒன்றும் நம்ம குடிகொண்டிருக்கிறதுங்கிறத தெரிஞ்சிடும். அது எது, நமக்குள் வாசமாய் இருக்கின்ற குடிகொண்டிருக்கின்ற பாவம். இது விசுவாசியினுடைய நிலை, விசுவாசியினுடைய நிலை. ஆகையால் 22வது வசனம், உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் நான் பெருமையாய் பிரியமாயிருக்கிறேன், ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என்னுடைய அவயவங்களில் காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனிதன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? அப்ப இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ளுகிறோம், பாவத்துக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்திருந்த பொழுதும் அந்த பாவத்தின் ஆளுகை, அதனுடைய கட்டுப்பாடுகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருந்த பொழுதும், பாவ சிறையிலிருந்து நாம் வெளியிலே வந்துவிட்ட பொழுதும் பாவம் நம்ம தொடர்ந்து இருக்கிறது. அது நம்மை ஆள முடியாது, அது நமக்கு கட்டளையிட முடியாது, தான் விரும்புகிறபடி நம்மை நடத்த முடியாது. அது எவ்வளவு பொல்லாதது, அது என்னவெல்லாம் செய்ய வைக்கக்கூடியது என்ற அறிவெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு வந்திருக்கிறது. அவனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருந்த பொழுதும் அது நம்மோடு இருக்கிறது. புரிகிறதா? அது நம்மோடு இருப்பதனால்தான் சில வேளைகளில் ஆண்டவர் செய்வதை, ஆண்டவரை நேசித்து அவருடைய கட்டளைகளை நேசித்து அவற்றை செய்கின்ற விருப்பத்தை கொண்டிருந்து செய்து கொண்டு போன வேளையிலும் இந்த பாவம் நமக்கு தொல்லை கொடுத்து விட முடியும். அதை மட்டும் புரிஞ்சு கொண்டால் நல்லது. ஏனென்றால் இந்த தொடர்கின்ற பரிசுத்தம் என்பது, நல்லா பாருங்க, பரிசுத்தத்தின் ஆரம்பம், அந்த பரிசுத்தம் தொடர்கின்றது. அந்த தொடர்கின்ற பரிசுத்தம் அவசியமாக இருப்பதற்கு காரணமே நம்ம வாசம் செய்கிற பாவம்தான். ஏன் நம்ம பாவம் நம்ம முழுமையாக எடுத்து விடப்பட்டது என்று சொல்லி இருந்தால், அது நிகழ்ந்திருந்தால், கிறிஸ்துவோடு நாம் வந்த பொழுது எங்க இருந்திருப்போம்? பரலோகத்தில் இருந்திருப்போம். தொடர்கின்ற பரிசுத்தம் அவசியமா? அவசியம் இல்லை. அப்ப தொடர்கின்ற பரிசுத்தம் அவசியமா இருப்பதற்கு காரணம் நம்ம வாசம் செய்கின்ற பாவம். அது நம்மை கட்டுப்படுத்த முடியாது, அது நம்மை ஆள முடியாது. நாம் அதை ஆள முடியும், அதை நாம் கட்டுப்படுத்த முடியும். சில வேளைகளில் அது நமக்கு தொல்லை கொடுத்து விடும் இந்த உலகத்தில். அதனாலே தொடர்கின்ற பரிசுத்தம் நமக்கு அவசியமாயிருக்கிறது. இப்ப இந்த இடத்துல நம்ம முடிக்கலாம்.